அன்பர்களே, வருகிற புதனன்று இந்திய குடியரசு தினம். இத்தினத்தை ஒட்டி உரை வழங்குகின்றார் அருள் திரு கே ஜே ஆண்டனி, சலேசிய சபை.
வத்திக்கான் வானொலியின் நேசம் நிறை நேயர்களே, என் இந்திய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்திய குடியரசு தின விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் எழில்மிகு இந்திய அன்னையின் அமைதியாலும் குடியரசு நிறைவுகளாலும் உங்கள் வாழ்க்கை முழுமை பெறுவதாக. மூன்றாவது மில்லனியத்தை நோக்கி பயணித்த நாம் இப்புது மில்லனியத்தில் பத்தாண்டுகளையும் கழிந்து 11வது புத்தாண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். குடியரசாக நம்மையே நாம் நிறுவி 61 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன. அன்பு நெஞ்சங்களே, இந்த 61 ஆண்டுகளில் இந்திய அன்னையின் குடிமக்களாக சீர்மிகு வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். பல மொழிகளை பேசினாலும், பல்கலை நிறை பலதரப்பட்ட கலாச்சாரங்களுடன் வாழ்ந்தாலும், பண்புடனே ஓர் இலக்கை நோக்கி நாம் அனைவரும் ஒருமித்தே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பு நெஞ்சங்களே, தன்னாட்சியை மையமாக கொண்டு இன்று நாம் தன்னிறைவில் மட்டுமல்ல தன்னம்பிக்கையிலும் வளர்ந்திருக்கிறோம். கடந்த கால பழமை வரலாற்றின் ஏடுகளை நிரப்புபவர்களாக மட்டுமல்ல, இக்கால உலகத்தின் புது வரலாற்றின் எழுத்துக்களின் வண்ணத்தையும் வடிவையும் நிர்ணயிப்பவர்களாக வளர்ந்திருக்கிறோம். ஒரு வல்லரசு என தலைநிமிர்ந்து நிற்க தொடங்கும் நம் குடியரசின் வெற்றியையுமே இன்று பெருமிதத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று மட்டுமல்ல, ஆண்டின் எல்லா நாட்களுமே குடியரசின் நாட்கள்தான். 1950 சனவரி 26 நாள் இந்திய அரசியல் சாசனத்தை சட்டங்களை நிறுவிய நாளன்று குடியரசு அமைந்து முடிந்துவிடவில்லை. அன்று தொடங்கியது, இன்று கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய நாள் இன்றைய வரலாறாகும். இத்தகைய வரலாற்றை யாரும் படைக்க வேண்டிய அவசியமில்லை. நாட்கள் ஓட ஓட இவ்வரலாறு தானாகவே உருவாகும். இவ்விந்திய குடியரசினிலே மனிதனாக மனிதையாக வாழ்வதென்றால், தன் ஆட்சியிலே, தன் குடியிருக்கும் இடத்தினிலே, குடிமேலாண்மையிலே, தன் மேலாண்மையிலே வளர்ச்சி காண்பதும் வரலாறு படைப்பதுமாகும். வளர்ச்சி என்பது ஒரு உயர்நிலையை, முழுமையை அடைவது. உயர்நிலையில் நாம் இல்லை என அறிந்து உணர்வது அதிருப்தி. அதிருப்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு ஆழ் உணர்வு. இவ்வுணர்வு உடல் உணர்வுகளை தாண்டி மனவெழுச்சியாக மாறும்போது தன் உயர்வுக்கு, குடி உயர்வுக்கு ஊக்கக்கோலாக எழும்பி நிற்கிறது. ஊக்கக்கோலாக மட்டுமன்றி உந்துகோலாக உருவெடுக்கிறது. ஒவ்வொரு இந்தியனிலும் புதைந்து கெடுக்கும் அதிருப்தி இந்த உள்ளுணர்வு. 100 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும் நம் இந்தியர் ஒவ்வொருவரிலும் ஒழிந்து கிடக்கும் இந்த உள்ளுணர்வு ஊக்க உணர்வாக, உந்துகோலாக மாறினால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உண்டாகும் உந்து விசைதான் என்ன? கனவிலும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு புதைந்து கிடக்கும் குடியரசின் சக்தி இதுதான். ஒவ்வொரு இந்தியனிலும் புதைந்து கிடக்கும் இந்த சக்தி விதையாக கிடந்து விடாமல் விருட்சமாக நிறைவு பெற வேண்டும். விதைப்பவன் இறைவன். விதையை மண்ணில் புதைக்கும் அவன் யாருக்கும் தெரியாமல் வளர்ச்சியை கொடுக்கின்றான். நின்றாலும் அந்த அரசன் தன் வல்லமையை பகிர்ந்து ஒவ்வொருவருக்கும் ஈந்து அதை இன்று இந்திய குடியரசாக மாற்றியிருக்கின்றான். இந்த குடியரசினிலே குடியின் ஒவ்வொருவனும் ஒவ்வொருத்தியும் அரசனும் அரசியும்தான். அன்று நிறுவப்பட்ட இந்திய சட்டத்தின் முகப்புரை நமக்கு தன்னாட்சி நிலையை உறுதிப்படுத்துகிறது. நாம் நம்மையே ஆளுபவர்களாவோம். பிற நாட்டவர்க்கு நம்மீது ஆட்சி செலுத்தும் உரிமை இல்லை என்பதை இவ்வாறு நிர்ணயித்திருக்கிறோம். பொருளாதாரத்தில் சமபங்கு ஈடுபாடும் சமபங்கு பயனும் அடைய நிர்ணயித்திருக்கிறோம். மதச்சுதந்திரத்தையும் இறை நம்பிக்கையிலே மனச்சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். மக்களுடைய அரசாகவும், மக்களால் நடத்தப்பெறும் அரசாகவும், மக்களுக்கான அரசாகவும் இச்சட்டத்திலே ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறோம். சட்ட முகப்புரையில் கூறப்பட்டவாறு இன்று நாம் நிறைவையும் வளர்ச்சியையும் அதன் வழி அமைதியையும் காண்கின்றோம். பொருளாதாரத்திலும் தன்னாட்சி நிர்வாகத்திலும் பிற நாட்டு உறவுகளிலும் உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்பு மற்றும் பாதுகாப்பு துறைகளிலும் தொழில்நுட்பங்களிலும் அறிவியலிலும் ஆராய்ச்சியிலும் கல்வியிலும் பண்பாட்டு வளர்ச்சியிலும் விவசாயத்திலும் வாணிபத்திலும் போக்குவரத்திலும் தகவல் தொடர்பு துறைகளிலும் சொல்லப்போனால் எல்லா துறைகளிலும் சீரான சிறப்பான வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கிறோம். நிறைவையும் அடைந்து கொண்டிருக்கிறோம். வளர்ச்சி பெற்று வரும் இந்திய குடியரசு ஒரு வல்லரசாகவே மாறி வருகிறது எனலாம். போர் விமானங்களை ருஷ்யாவின் உதவியுடனே தயாரிக்க தொடங்கியிருக்கும் இந்தியா மாசுபடா நியூக்ளியர் சக்தியை அமெரிக்காவுடனே தயாரிக்க முற்படுகின்றது. ஐநா பாதுகாப்பு குழுவின் நிலையான அங்கத்தினராகவும் மாற முற்படுகின்றது. வெளிநாட்டு விவகாரங்களில் உறுதி பெற்று இந்திய குடியரசு தன் உள் அமைப்புகளையும் உறுதிப்படுத்தி வருகிறது. பெண்களுக்கும் ஆளுமை அதிகாரத்தை ஒதுக்கித் தரும் மசோதாவை நிறைவேற்ற முற்படுகிறது. சுகாதார கொள்கையின் வழியாக தனி மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கிறது. குழந்தைகளின் இறப்பு விகிதம் சீராக குறைந்து வருவதையும் காண்கின்றோம். உள்கட்டமைப்புகளான சாலைகளும் ரயில் பாதைகளும் துறைமுகங்களும் விமான நிலையங்களும் பிற அமைப்புகளும் நீர்வளங்களும் கனிம வளங்களும் மேம்படுவதையும் பயன்படுவதையும் என்று காண்கின்றோம். ஆம் அன்பு இந்திய சகோதரமே, பல துறைகளிலும் பல நிலைகளிலும் வளர்ச்சியை காண்கிறோம். இவ்வளர்ச்சி ஏதோ எப்படியோ நிகழ்ந்ததல்ல. ஒவ்வொரு குடிமகனின் உழைப்பும் ஒத்துழைப்பும் நல்லெண்ணமும் ஊக்கமும் மனந்தளரா செயல்களின் பயன்களுமே ஆகும். தடங்கல்கள் இல்லாமல் நாம் வளரவில்லை. தடைக்கற்களை தாண்டி வளர்ந்திருக்கின்றோம். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றியிருக்கின்றோம். ஆனால் இந்தியாவின் வளர்ச்சி நிலைக்குமா? நிச்சயமாக நிலைக்கும் என் அன்பு சகோதரமே. எப்போது நிலைக்க வைப்பதன் ரகசியம் என்ன? வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசங்களை அண்மையில் வாசித்துணர்ந்தேன். கனடா எனும் நாட்டை கூர்ந்து கவனிப்போம். ஒரு நாட்டின் வயது அந்த நாட்டின் வளர்ச்சியை நிர்ணயிப்பதில்லை என்று கனடா நமக்கு கூறும். அடுத்த ஜப்பானை உற்று நோக்குவோம். இயற்கை வளங்களின் இருப்பை பொறுத்து வளர்ச்சி அமைவதில்லை என்று அந்நாட்டின் வளர்ச்சி நமக்கு சொல்லித்தரும். அவ்வாறே அறிவு திறனும் நிறக்காரணிகளும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை நிர்ணயிப்பதில்லை. பின் வளர்ச்சியை நிர்ணயிப்பதும் நிலைநிறுத்துவதும் எது? இதுதான் ஒரு பக்குவப்பட்ட மனப்பான்மை. வளர்ந்த நாடுகளில் மக்களின் மனப்பான்மை, மனோபாவம், சிந்தனை மற்றும் எண்ணங்கள் கல்வியாலும் பண்பாட்டாலும் பக்குவப்படுத்தப்படுகின்றன. பக்குவப்பட்ட மனப்பான்மை உடையோர் பின்வரும் வாழ்க்கை கோட்பாடுகளை கடைபிடிக்கின்றனர். 1. ஒழுக்கம் சார்ந்த நன்னெறி. 2. நேர்மையும் வாய்மையும். 3. பொறுப்புணர்வு. 4. சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் மதிப்பு. 5. பிறரின் உரிமைகளை மதித்தல். 6. உழைப்பினில் ஆர்வம். 7. சேமிக்கும் மற்றும் முதலீடு செய்யும் முயற்சிகள். 8. உற்பத்தி திறனை உறுதிப்படுத்தும் ஊக்கம். 9. காலந்தவராமை. இக்கோட்பாடுகளால் பக்குவப்பட்ட மனப்பான்மையே ஒரு நாட்டின் வளர்ச்சியை நிலைநிறுத்துகிறது எனலாம். இதுதான் வளர்ச்சியின் ரகசியம். நம் இந்திய குடியரசின் வளர்ச்சியை நிலையான வளர்ச்சியாக நாம் அமைக்க வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு கல்வியை நம்மில் தவறாமல் செயல்படுத்த வேண்டும். இந்த அறைகுவலோடு வளர்ச்சி காணும் நம் இந்திய குடியரசு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி என் உரையை இங்கு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இந்திய குடியரசு தினச் செய்தி வழங்கியவர் அருள் தந்தை கே.ஜே. ஆண்டனி, சலேசிய சபை.